நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி. பேபிராணி அவர்கள் பட்டுப்புழு வளர்ப்பு ஒரு முன்னோட்டம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை வானொலி நேயர்களுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் பட்டுப்புழு வளர்க்க விரும்பும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் வி. பேபிராணி. நான் பூச்சியியல் பேராசிரியர், தற்சமயம் ஓய்வு பெற்றிருக்கின்றேன். நான் மதுரையிலிருந்து பேசுகின்றேன். நாம் இப்பொழுது விரிவாக காணப்போவது பட்டுப்புழு வளர்ப்பு. அதாவது நமது நாட்டில் நமது தட்பவெப்ப நிலைக்கு முசுக்கொட்டை பட்டுப்புழு என்ற ஒரு பட்டுப்புழுவை வளர்த்து நாம் பட்டு அதிலிருந்து தயாரிக்கின்றோம். பட்டுப்புழு வளர்ப்பு மூன்று பகுதியை கொண்டது. பட்டுப்புழு வளர்ப்பதற்கு முதலில் அதற்கு தீவனம் வேண்டும். அதாவது பட்டுப்புழுவுக்கு இறை வேண்டும். பட்டுப்புழு ஒரு செடியை சாப்பிட்டு வளரும். அந்த செடிக்கு பெயர் தான் முசுக்கொட்டை செடி. அந்த முசுக்கொட்டை செடியை நாம் முதலில் வளர்க்க வேண்டும். இரண்டாவது, அந்த முசுக்கொட்டை செடியின் இலையில் இருந்து பட்டுப்புழுவை வளர்க்க வேண்டும். பின்பு பட்டுப்புழு நமக்கு அதனுடைய கூட்டுப்புழுவாக மாறி அந்த கூட்டுப்புழுவுடைய கூடு தான் நமக்கு பட்டு கூடு கிடைக்கும். அந்த பட்டு கூட்டிலிருந்து நாம் பட்டு தயார் பண்ணலாம். நூலாக நூற்று அதிலிருந்து பல வகை பட்டுக்கள் தயாரிக்கப்படுகின்றன. சோ நாம் முதலில் இந்த பட்டு உண்டு வளர்வதற்கு தேவையான முசுக்கொட்டை செடியை எப்படி வளர்ப்பது என்று பார்த்து கொள்வோம். பட்டுப்புழுவின் முதல் கட்டமான இந்த முசுக்கொட்டை செடி வளர்ப்பு, இது எந்த மண்ணிலும் வளரக்கூடியது முசுக்கொட்டை செடி. அந்த முசுக்கொட்டை செடியினுடைய கட்டைகளை ஏற்கனவே வளர்ப்பவர்களிடமிருந்து அல்லது எங்கு விதை கட்டை விற்கிறார்களோ அங்கிருந்து வாங்கி கொள்ளலாம். அதை வந்து நாம் கரை கரையாக, அதாவது ராமப்பார் அப்படின்னு வாங்க மதுரை பகுதியில கரும்புக்கு பாத்தி போட்டது போல நாம் பாத்தி போட வேண்டும். அதில் நாம் இந்த முசுக்கொட்டை செடி கட்டைகளை நடவு செய்து நீர் பாய்ச்ச வேண்டும். இது வந்து நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களிலும் முசுக்கொட்டை செடியை வளர்க்கலாம். மானாவாரியிலும் முசுக்கொட்டை செடியை வளர்க்கலாம். அந்த முசுக்கொட்டை செடியை நாம் ஒரு 2-3 மாதங்களில் வளர்த்து விடலாம். அப்படி வளர்த்து அது நன்றாக ஒரு 5 அடி 6 அடி உயரம், அது வந்து 15 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. அது 5 அடி 6 அடி உயரம் வரும்போது 3 மாதங்களிலேயே நமக்கு அதிலிருந்து இலை கொடுக்கும். அந்த இலையைத்தான் நாம் பட்டுப்புழுவிற்கு இரையாக கொடுக்க போறோம். இப்ப 3 மாதம் ஆகிவிட்டது முசுக்கொட்டை செடி நடவு செய்து அது இப்பொழுது இலைகளை வைத்துள்ளது. இப்ப நாம் என்ன செய்யணும், பட்டுப்புழு வளர்க்க நாம் தயாராக வேண்டும். பட்டுப்புழு வளர்ப்பதற்கு முதலில் நமக்கு அந்த பட்டுப்புழு முட்டைகள் வேண்டும். அந்த முட்டைகளை பட்டுப்பூச்சி வளர்த்து அந்த முட்டைகளை நமக்கு விற்பனை செய்வார்கள். அதற்கு கிரைனேஜ் என்று பெயர். ஒரு பூச்சி ஒரு முறை முட்டையிடும். அதை வந்து ஒரு கார்டுல நமக்கு கொடுப்பாங்க, அட்டையில. அதை வந்து நமக்கு எத்தனை எவ்வளவு வளர்க்கணுமோ, முதலில் ஆரம்பிப்பவர்கள் ஒரு 500 புழு வளர்த்து பார்க்கலாம். ஒரு 5 அட்டைகளை வாங்கி வந்து அந்த அட்டைகளை நாம் அதற்கு நாம் ஒரு சாதாரணமாக நம் வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி பட்டுப்புழுவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வசதி இருப்பவர்கள் ஒரு நல்ல தென்னங்கீற்று கொட்டகை போட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு டேபிள் மாதிரி, ஒரு சிம்பிளா குறைந்த செலவில் மரக்கட்டையை டேபிள் போல ஒரு மேஜை போல ஏற்பாடு செய்து அதன் மீது நாம் பட்டுப்புழுவை வளர்க்கலாம். இப்பொழுது ஒரு அறை உங்களிடம் இருக்கிறது, அல்லது ஒரு தென்னங்கீற்று கொட்டகை ஷெட் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதுல ஒரு 2 மேஜைகளை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரங்களை வைத்து குறைந்த செலவில் நீங்கள் ஒரு மேஜையை ஏற்பாடு செய்யலாம். 2 மேஜைகள் இருந்தால் நல்லது. பட்டுப்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து நாம் அந்த முட்டைகளை வாங்கி வந்து அந்த முட்டை கார்டுகளை நாம் அங்கே அந்த மேஜை மேலே வைத்து இங்கே நாம் முசுக்கொட்டை செடியிலிருந்து நுனியிலிருந்து 3 இலைகளை நாம் அதற்கு தேவையான அளவு மூங்கில் கூடையில் கிள்ளி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளலாம். அதை நன்றாக சிறு சிறு தூளாக நறுக்கி கொள்ள வேண்டும். அதை நாம் அந்த மேஜை மீது தூவி அங்கே அந்த முட்டைகளை வைத்து விட வேண்டும். அந்த முட்டையிலிருந்து உங்க நீங்க வாங்கி வந்த பின்பு ஓரிரு நாட்களில் அந்த பட்டுப்புழு வெளியே முட்டையிலிருந்து வெளியே வரும். அது மயிரிலை அளவுதான் இருக்கும். நம்முடைய முடி இருக்கு இல்லையா, அதை நாம் மயிரிலை என்று சொல்லலாம். அந்த மயிரிலை அளவுதான் அந்த பட்டுப்புழு இருக்கும். அது சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த இலைகளை. அதனால்தான் நாம் முசுக்கொட்டை செடியின் நுனி இலைகளை நன்றாக நொறுங்க நறுக்கி அதற்கு தூவ வேண்டும். அது சாப்பிடும். தினமும் காலையில் அடுத்த மேஜைக்கு அதை மாத்த வேண்டும். புதிதாக இலைகளை அதற்கு நறுக்கி இலைகளை போட வேண்டும். இவ்வாறு வளர்த்து கொண்டே வரும் பொழுது ஒரு வாரத்தில் அவைகள் பெரிய புழுவாக வளர்ந்து கொண்டே வரும். அப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இதற்கென்று வலை விற்கின்றது. சில பெரிய கடைகள் உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் விற்பார்கள். அங்கே நாம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பதற்கு வலை வேண்டும் என்றால் அவர்கள் தருவார்கள். நாம் அந்த வலையை போட்டு அதன் மேல் இந்த இலைகளை தூவி கொண்டால் இது மேலிருந்து சாப்பிடும். அந்த வலைக்கு கீழே அதனுடைய எச்சம் கீழே விழுக ஆரம்பிக்கும். எச்சத்தை மட்டும் நாம் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். அந்த பட்டுப்புழு வளர்க்கும் அறையை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சோ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் முசுக்கொட்டை செடியை வளர்க்க வேண்டும். பின்பு பட்டுப்புழு முட்டைகளை வாங்கி வந்து நாம் பட்டுப்புழு அதை பொறிக்க வைத்து பட்டுப்புழுக்களை வளர்க்கின்றோம். இவ்வாறு வளர்க்கும் பொழுது 18-22 நாட்களுக்குள் இந்த பட்டுப்புழு, சில குளிரான நேரங்களில் 25 நாட்கள் கூட ஆகும், இந்த பட்டுப்புழு முழு வளர்ச்சி அடைந்து உணவு உண்பதற்கு குறைத்து கொள்ளும் அல்லது நிறுத்தி கொண்டு தன் தலையை மட்டும் அசைக்கும். அது எதற்கு என்றால் அது வந்து இப்பொழுது கூட்டுப்புழுவாக மாறப்போகிறது. அது கூட்டுப்புழுவாக மாறப்போகிறது என்பதை, அது உணவு உண்பதை நிறுத்துவதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புழுவும் நன்றாக பெருத்து தடிமனாக, நல்ல விரல் அளவு தடிமனாக இருக்கும். நீளமாக இருந்த புழுவு கொஞ்சம் சுருங்கி கொள்ளும். அதை வைத்து நாம் அது கூட்டுப்புழுவாக மாறுவதற்கும், அது எப்படி மாறும் என்றால் தன்னை சுற்றி தானே அது கூடு கட்டி கொண்டு உள்ளே இருக்கும். அது கூட்டுப்புழுவாக மாறிக்கொள்ளும். அந்த கூடுதான் நமக்கு பட்டுக்கூடு. சோ நாம் இப்பொழுது அதை அங்கங்கே கண்டபடி பட்டுக்கூடு கட்ட விடக்கூடாது. நாம் அதற்கு ஒரு வசதி செய்து தர வேண்டும். அதற்கு நெற்றிக்கா அல்லது சந்திரிக்கா அப்படின்ற மூங்கில் கூடைகள் அல்லது நெற்றிக்கா என்று பிளாஸ்டிக் பொருள்கள் அதற்கு வசதியாக விற்பனையில் கிடைக்கும். அதை நாம் வைத்து இந்த வளர்ந்த கூட்டுப்புழுவாக மாறக்கூடிய புழுக்களை எடுத்து அந்த கூட்டுப்புழு கூடு கட்டக்கூடிய இடத்தில் நாம் விட வேண்டும். அவை என்ன செய்யும், தன்னைத்தானே சுத்தி கூடுகளை கட்டி கொள்ளும். அதனுடைய வயிற்றின் மேல் பகுதியிலிருந்து பட்டு உற்பத்தி ஆகக்கூடிய சில்க் கிளாண்ட் அப்படின்னு சொல்வார்கள், அங்கிருந்து அதற்கு வாயில் பட்டு போன்ற நூல் உற்பத்தி ஆகும். அதை வைத்து தன்னைத்தானே அது கூடு கட்டி கொள்ளும். இப்பொழுது பட்டு கூடு அது ரெடி ஆகின்றது. இப்படி நாம் எத்தனை எவ்வளவு முட்டை வாங்கினோமோ அதற்கு தகுந்தாற் போல் பட்டு கூடுகள் ரெடியாகிவிடும். அது கூட்டுப்புழுவாக இருக்கும். கூட்டுப்புழு நாம் 10 நாட்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கூட்டுப்புழு முழுமையடையும். அந்த கூட்டுப்புழுவிலிருந்து தன் வாயால் கடித்து கொண்டு பூச்சி வெளியே வரும். அதற்கு முன்பாக அது கடித்து அது டேமேஜ் பண்ணக்கூடாது. அந்த கூடு நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அது முழுமையாக இருக்கும் பொழுதே ஒரு 8-10 நாட்களுக்குள் நாம் அந்த பட்டு கூடுகளை எடுத்து சந்தைக்கு சென்று விற்கலாம். இதுதான் பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டுப்புழு வளர்த்து பட்டு கூடுகளை எடுக்கக்கூடிய ஒரு முறையை நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக இந்த பட்டு கூடை நாம் சந்தைகளில் விற்கலாம். இப்ப பொதுவாக திருச்சியில பட்டுக்கூடு சந்தை இருக்கிறது, திருச்சி அருகில் இருக்கிறது. திண்டுக்கல்லில் ஒரு நல்ல பட்டுக்கூடு வாங்கும் சந்தை இருக்கிறது. சோ இங்கெல்லாம் சென்று நாம் நம் உற்பத்தி செய்த பட்டுக்கூடுகளை விற்கலாம். இந்த இவ்வாறு ஒரு 35-40 நாட்களுக்குள் நமக்கு பட்டுக்கூடுகள் கிடைக்கும். அதற்கு முன் 3 மாதம் நாம் முசுக்கொட்டை செடியை வளர்க்க வேண்டும். சோ முதலில் ஒரு பட்டுக்கூடு முதல் சந்தைக்கு நாம் எடுத்து செல்வதற்கு ஒரு 4 மாதங்கள் 4.5 மாதங்கள் தேவைப்படுகின்றது. அதற்கு பின்பு முஸ்கொட்டை செடி உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய தோட்டத்தில் இருக்கும். நீங்கள் பட்டுப்புழு முட்டைகளை மட்டும் வாங்கி முஸ்கொட்டை செடியினுடைய இலைகளை அறுத்து அறுவடை செய்து அதை பட்டுப்புழுக்களுக்கு உணவாக கொடுத்து நாம் பட்டுப்புழுக்களை வளர்த்து பட்டுப்புழுக்களை கூட்டுப்புழுவாக மாறும்போது பட்டுக்கூடுகளை கட்ட வைத்து அந்த பட்டுக்கூடுகளை சந்தைகளுக்கு சென்று நாம் லாபம் அடையலாம். இது வந்து ஒரு குடிசை தொழிலாகவும் சிறிய அளவில் செய்யலாம் அல்லது பெரிய அளவிலும் செய்யலாம். முதலில் ஆரம்பத்தில் சின்ன சிறிய அளவில் செய்து அதிலிருந்து அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அப்புறம் சிறுக சிறுக பெரிய அளவில் நம்முடைய பட்டு வளர்ப்பு மையத்தை பெருக்கிக் கொள்ளலாம், விரிவுபடுத்தி கொள்ளலாம். மேலும் நான் முதலில் சொன்னேன், முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மயிரிலை போன்ற புழுக்களுக்கு அந்த முசுக்கொட்டை செடியிலிருந்து நுனி இலைகள் மூன்று இலைகளை நன்றாக நொறுங்க நறுக்கி கொடுக்க வேண்டும் உணவாக என்று சொன்னேன். அடுத்த அடுத்த புழுக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த செடி மேலிருந்து கீழே நான்காவது இலை ஐந்தாவது இலையிலே கொடுக்கலாம். புழு ஒரு 10 நாட்கள் ஆன புழுக்களுக்கு நீங்கள் மொத்தமாவே அந்த முஸ்கட்டை செடியிலிருந்து கிளைகளை ஒடித்து போடலாம். வளர்ந்த புழுக்கள் பெரிய பெரிய இலைகளை கூட சாப்பிடும். உங்களுக்கு தனியா இலையை பறித்து அதை நறுக்கி போடும் வேலை சற்று புழு வளர வளர உங்களுக்கு அந்த வேலை குறையும். இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போ நான் உங்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்பது பற்றி அதனுடைய பட்டுப்புழுவின் இரையாகிய முசுக்கொட்டை செடி வளர்ப்பது பற்றி இந்த இரண்டு நிலைகளை பற்றி பார்த்தோம். அதற்கு பின்பு பட்டுக்கூடுகளை கொண்டு நாம் சந்தைகளில் விற்பனை செய்து லாபம் தீட்டலாம் என்பதை பார்த்தோம். மூன்றாவது நிலை என்பது அந்த பட்டுக்கூட்டிலிருந்து பட்டு நூல் நூற்பது. இது வந்து பட்டுப்புழு வளர்ப்பில் வராது, ஆகையினால் நாம் அதை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம். மேலும் இந்த பட்டுப்புழு வளர்ப்பது என்பது இங்கே நிறைய இடங்களில் ஏற்கனவே நடந்து கொண்டு வருகிறது. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டுப்புழு வளர்ப்பதை பல இடங்களில் காணலாம். இங்கே மதுரையிலும் தகர்கோவில், சமயநல்லூர் போன்ற இடங்களில் அந்த பட்டுப்புழு வளர்ப்பை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எனவே உங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் இல்லை விவசாயம் நன்றாக நடந்து கொண்டு இருந்தாலும் இதையும் ஒரு கோழி வளர்ப்பை போல, ஒரு ஆடு வளர்ப்பை போல, ஒரு மாடு வளர்ப்பதை போல, அல்லது சில இடங்களில் பன்றிகள் கூட வளர்க்கின்றார்கள், புறா வளர்க்கின்றார்கள், பல்வேறு கோழிகள் வளர்க்கின்றார்கள், கின்னி கோழி, வான்கோழி, அதை போல பட்டுப்புழுவையும் நீங்கள் உங்கள் விவசாயத்தின் ஒரு பகுதியாக வளர்க்கலாம். இதற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மணி நேரம், மதியம் ஒரு மணி நேரம், மாலை ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் செலவழித்தால் போதும், நீங்கள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் நல்ல ஒரு அனுபவத்தை பெற்று நல்ல லாபத்தையும் ஈட்டலாம். இந்த பட்டுப்புழு வந்து இந்த பட்டுக்கூடு, தரமான பட்டுக்கூடு வளர்க்க வேண்டும் என்றால் பட்டுப்புழுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு மிகவும் தரமானதாக இருக்க வேண்டும். இந்த முசுக்கொட்டை செடி அதுதான் இதற்கு ஒரே உணவு, வேற எந்த உணவும் இதற்கு கிடையாது. அதனால்தான் நாம் வளர்க்கும் இந்த பட்டுப்புழுவிற்கு பெயர் முசுக்கொட்டை பட்டுப்புழு. இந்த முசுக்கொட்டை பட்டுப்புழு இந்தியாவில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. இதை தவிர இன்னும் மற்ற பட்டுப்புழுக்களும் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒரிசா, காஷ்மீர், கர்நாடகா, வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களாக இந்தியாவில் மற்ற பட்டுப்புழுக்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆனால் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் இந்த முசுக்கொட்டை பட்டுப்பூச்சி வளர்க்கப்படுகிறது. போன்ற நாடுகள் சைனா, உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இந்த முசுக்கொட்டை பட்டுப்புழு பரவலாக வளர்க்கப்படுகிறது. பட்டுவிற்கு தாயகம் எது என்றால் அது சைனா, எல்லாரும் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன். இது ஒரு மிக இனிமையான வரலாறு கூட இருக்கிறது, அது உண்மை கதையாகவும் நாம் அறிவோம். அதாவது சைனாவில் மன்னர்கள் ஆட்சியில் ஒரு ராணி காலையில் தேநீர் அருந்தி கொண்டிருந்தாராம் அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு. அப்பொழுது முதன் முதலாக ஒரு வேலைக்கார பணிப்பெண் உண்மையான ஒரு நீல உருண்டை வடிவ ஒரு பொருளை தோட்டத்தின் செடிகளில் மேல் பார்த்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த ராணியிடம் காண்பித்தாராம். இதை நான் இன்றுதான் முதன் முதலாக தோட்டத்தில் பார்த்தேன், இது என்னவென்று தெரியவில்லை ராணியாரே என்று சொல்லி கொடுத்தாராம். ராணி ஒரு கையில் வாங்கி பார்க்கும் பொழுது இன்னொரு கையில் இருந்த சூடான தேநீரில் அந்த கை தவறி அந்த கூடு அந்த வட்டமான உருண்டையான பொருள் விழுந்து விட்டதாம். சூடான அந்த தேநீரில் அந்த உருண்டையான ஒரு பொருள் விழுகவும் பின்பு பார்த்தார்களாம் அது ரொம்ப மிருதுவான ஒரு நூல் போன்று ஆகிவிட்டதாம். அதை எடுத்து பார்க்கையில் அது ஒரே ஒரு நூல், ஆனால் அது உருண்டையாக கட்டப்பட்டுள்ளது. அதற்கு உள்ளே ஒரு கூட்டுப்புழு இருந்ததாம். பின்பு அதை அவர்கள் தோட்டத்தில் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கையில் சில நாட்கள் கழித்து அது தெரிந்தது, அது ஒரு பூச்சி. அந்த பூச்சி முட்டையிடுகின்றது, அதில் புழுக்கள் வருகின்றன. அது குறிப்பிட்ட ஒரு செடியை சாப்பிடுகின்றது அந்த புழுக்கள். அந்த புழுக்கள் வளர்ந்து கூட்டுப்புழுவாக மாறும் பொழுது தன்னைத்தானே சுற்றி இவ்வாறு ஒரு கூட்டை கட்டி கொள்ளுகிறது. அதுதான் இந்த கூடு, இந்த உருண்டையான பொருள் என்பதை அறிந்து அது ஒரு நல்ல நூல், அதுதான் அப்படித்தான் அதை சில்க் என்று அறிந்தார்களாம். உலகத்திற்கு சில்க் என்ற பொருள் சைனாவில் இருந்துதான் பிறந்து வளர்ந்து உலக நாடுகளுக்கு சென்றது என்று ஒரு உண்மை வரலாறு இருக்கின்றது. இது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இது நேயர்களுக்காக நான் சொல்லிக் கொள்ள விரும்பினேன். மேலும் கர்நாடகாவில் மிக அதிக அளவில் இந்த பட்டுப்புழு வளர்த்து பட்டு உற்பத்தி ஆகின்றது. அங்கே எல்லோரும் அறிவோம் மைசூர் சில்க், ரொம்ப அருமையான சில்க், சேலைகள் மற்றும் மற்ற துணிகள் நல்ல ஒரு உயர்தரமான சில்க் அவர்களும் உற்பத்தி செய்கின்றார்கள். மைசூர் என்ற பெரும் நகரத்தில் இந்தியாவிற்கே மத்திய சில்க் இயக்ககம் உள்ளது. சென்ட்ரல் சில்க் போர்டு மைசூர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட் அங்க இருக்கு. அங்க வந்து நிறைய ஆராய்ச்சி நடக்கின்றது. புது புது முசுக்கொட்டை செடி ரகங்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். இது கூட இந்த பட்டுப்புழு கூட ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வளர்ச்சியை கொண்டது, ஒரு வருடத்திற்கு இரண்டு வாழ்க்கை சுழற்சியை கொண்டது, ஒன்றிற்கு மேல் வாழ்க்கை சுழற்சியை கொண்டது என்றெல்லாம் அங்கே ஆராய்ச்சி செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது. மேலும் இந்த முசுக்கொட்டை செடியில் நம்முடைய வேளாண்மை மக்களுக்கும் பெருங்குடிகளுக்கும் பட்டுப்புழு வளர்ப்பவர்களுக்கும் கேள்வி இருக்க எழலாம். அதாவது இந்த முசுக்கொட்டை செடியில் எதுவும் பூச்சி நோய் வராதா? ஆம், பூச்சி வரும். இதே பட்டுப்புழு அதற்கு பெரிய பூச்சி. அதை சாப்பிட்டு தோட்டத்திற்கு நாம் அனுமதித்தால் அதை சாப்பிட்டு அழித்துவிடும். அதுபோக சிவப்பு மாவு பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு. அப்புறம் பிறகு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பாளி மாவு பூச்சி, இப்படி ஒரு இன்னும் பருத்தியில் வரக்கூடிய மாவு பூச்சி. மாவு பூச்சிகளின் தொல்லை இந்த முசுக்கொட்டை செடியை சாறை உறிஞ்சி அவற்றை சேதம் விளைவிக்கின்றன. அதை நாம் பூச்சி கட்டுப்பாட்டில் பூச்சி கட்டுப்பாடு முறைகளை கையாண்டு அந்த பூச்சிகளிலிருந்து முசுக்கொட்டை செடியை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த பட்டுப்புழுவிற்கும் நோய் தாக்கம் உண்டு, பூச்சி தாக்கம் எல்லாம் உண்டு. ஊசி ஈ அப்படி என்ற ஈ ஒன்று இந்த பட்டுப்புழுவின் மேல் முட்டையிட்டு அதனுடைய ஈயினுடைய புழுக்கள் பட்டுப்புழுவில் வாழ்ந்து பட்டுப்புழுவை அழித்து விடுகின்றன. திண்டு அழிக்காது, அதன் மேல் வாழ்ந்து அழிக்கும். அது வந்து ஒரு ஒட்டுண்ணி, ஊசி ஃபிளை, ஊசி ஈக்கள் அப்படிங்கிறவை இந்த பட்டுப்புழுவில் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி. அது ஒரு இதற்கு அது ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய பூச்சி. அந்த பூச்சியை அழிப்பதற்கும் ஊசி சைடு அப்படின்ற மருந்து கிடைக்குது. மேலும் நாம் பட்டுப்புழு வளர்க்கும் இடத்தை வெளியிலிருந்து அந்த ஈக்கள் வரா வண்ணம் நன்றாக பாதுகாப்பாக நோய் வராததற்கு நம்ம சுத்தமாக பட்டுப்புழு வளர்க்கும் இடத்தை நாம் வைத்து கையாள வேண்டும். பாக்டீரியல் நோய், ஃபங்கஸ் நோயெல்லாம் வரும். இதற்கு அடிப்படையாக நாம் கொடுக்கும் உணவும் மிகவும் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்க வேண்டும். அங்கேயே அதை கையாளுபவர்கள், அந்த பட்டுப்புழுவோடு வேலை செய்பவர்கள், அந்த அறைக்கு சென்று வருபவர்கள் மிகவும் சுத்தமாக சுகாதாரத்தோடு அந்த இடத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் சுகாதாரமான சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்த வேண்டும். அந்த வளர்க்கும் அந்த மேஜைகளையும் அந்த இடத்தையும் அல்லது அடுக்கடுக்காக வைத்தும் வளர்க்கலாம். அலமாரி போல மரங்களை செய்து அதுலேயும் நாம் வளர்க்கலாம். எங்கு வளர்த்தாலும் எப்படி வளர்த்தாலும் அந்த சூழ்நிலையை நாம் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் பூச்சி நோயிலிருந்து தப்பிக்கலாம். அப்படியே வந்தாலும் அதுக்கு வந்து நாம் சில கெமிக்கல் மருந்துகளை பயன்படுத்தி தான் கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த முசுக்கொட்டை செடியில் மாவு பூச்சி என்று சொன்னேன், அதை அழிப்பதற்கு உயிரியல் முறையில் நாம் அதை அழிக்கலாம். உயிரியல் முறையில் சில பூச்சிகள் இருக்கின்றன, அந்த மாவு பூச்சியை அழித்து விடுகின்றன. அது வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்தில், வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை கல்லூரிகளில் அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறையை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட மண்ணில் இது மிக நன்றாக வளர்கிறது என்றால், நான் ஆரம்பத்தில் கூறினேன், எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் முஸ்கோட்டை செடியை வளர்க்கலாம். அதிலிருந்து நாம் பட்டுப்புழுவை நாம் ஒரு அறையில் தான் வளர்க்கப் போகின்றோம், அல்லது தென்னங்கீற்று கொட்டகையை போட்டு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்க்கப் போகின்றோம் என்று சொன்னேன். மேலும் செம்மண் தரைகளில் இந்த முசுக்கொட்டை செடி மிக நன்றாக வளர்கின்றது. இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை. கரும்பு வாழைக்கு போன்று அதிக தண்ணி தேவையில்லை, ஈரம் இருந்தால் போதும். மானாவாரியில் கூட வளரக்கூடிய முசுக்கொட்டை செடி ரகங்கள் உள்ளன. அது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. வறட்சியிலும் நாம் சிறிதளவு தண்ணீர் இருந்தால் கூட போதும் நம்மிடம், அதை வைத்து நாம் இந்த செடியை, முசுக்கொட்டை செடியை வளர்க்கலாம். இரவையிலும் வளர்க்கலாம், நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் இப்ப நமக்கு கவலையே இல்லை. ஆனாலும் அதிகமான தண்ணி நிற்கக்கூடாது, நனைத்து நனைத்து தான் விட வேண்டும். குளிர்காலங்களில் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதும். வெயில் காலத்தில் 4-5 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்தால் போதும். களைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னால் களைகள் இருந்தால் களைகளில் மற்ற பூச்சிகள் நோய்கள் அங்கே வளர்ந்து அவை வந்து இந்த முசுக்கொட்டை செடியையும் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் முசுக்கொட்டை செடி வளர்க்கக்கூடிய இடத்தை களைகள், களை செடிகள், வீணான தேவையற்ற செடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த முசுக்கொட்டை செடி வளர்க்கும் அந்த தோட்டத்தை களை எடுத்து மண் அணைத்து தேவையில்லாத கிளைகளை எல்லாம் கவாத்து செய்து பராமரித்து கொள்ள வேண்டும். ஒன்றும் வருமானம் இல்லை, எந்த தொழிலும் செய்ய முடியவில்லை என்று சில நேரங்களில் சிலர் சிந்திப்போம். அப்படி சிந்திக்கும் நேரங்களில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கலாம். எல்லா மாவட்டங்களிலும் வேளாண்மை கல்லூரிகள் இருக்கின்றன, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கின்றன, வேளாண் அறிவியல் நிலையம் KVK என்று சொல்வோம் அவைகளும் இருக்கின்றன. உங்களுக்கு அருகில் உள்ள மேலே கூறப்பட்ட வேளாண்மை கல்லூரியாக இருக்கட்டும், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக இருக்கட்டும், அல்லது வேளாண் அறிவியல் நிலையம் அதாவது KVK ஆக இருக்கட்டும், நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை எப்பொழுது வேண்டாலும் சென்று விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் சென்று நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஆலோசனை பெற்று நீங்கள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பதை ஆரம்பித்து, சிறிய அளவில் ஆரம்பித்து, முதல் வருடம் நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, 2ஆம் வருடத்திலிருந்து லாப நோக்கோடு பெரிய அளவில் வளர்த்து நீங்கள் நல்ல லாபம் பெறலாம் என்று என்னுடைய ஆலோசனையை கூறிக்கொள்ள இங்கே நான் விரும்புகின்றேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9789-2377-0. நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ சந்தேகமோ வந்தால், அல்லது பூச்சி நோய் பிரச்சனைகள் வந்தால், இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற வேளாண் பிரச்சனைகளுக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, பட்டுப்புழு வளர்ப்பு ஒரு முன்னோட்டம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் வி பேபிராணி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0 7775 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.